நமஸ்காரம். ஒரு பிரபல தின நாளிதழில் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதை படித்தவுடன் ஒரு பக்கம் வேதனையாக இருந்தது, மற்றொரு பக்கம் வேடிக்கையாகவும் இருந்தது. சற்று நேரம் கழித்து சமாதானப்படுத்திக் கொண்டேன். அதில் என்ன போட்டிருந்தது? கட்டுரையாளர் இப்படி எழுதுகிறார். அயோத்தியில் ராமர் கோவிலை பற்றி இவ்வளவு பேசுகிறோமே, ஆனால் அதை பற்றி ஏற்கனவே முகலாய மன்னர் மசூதி கட்டின போது அங்கு கோவில் இருந்தது, அதை இடித்து விட்டுத்தான் நான் கட்டினேன் அப்படின்னு அவர் சொல்லவில்லை, எந்த எழுத்திலும் இல்லை. கட்டியவர் நான் இடித்து விட்டு கட்டினேன்னு சொல்லி இருக்க வேண்டும். அந்த அரசர் தன்னுடைய பிரதானி உத்தரிடத்தில் ஒப்படைத்திருந்தார். அரசர் கட்ட சொன்னார், நான் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே ஒழிய, அங்கு கோயில் இருந்தது இடித்து விட்டு கட்டுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அதனால் அங்கு கோயில் இருந்தது என்பதற்கு என்ன சாட்சி? ஏனெனில் அதற்கு மேல் கட்டியவர் அல்லது புதிதாக கட்டியவர் அதை இடித்தேன் என்று சொல்லவில்லையே. இப்படியின் ஒரு கட்டுரை. இப்போ இதை ஏன் நான் முதல்ல சொன்னேன் அப்படிங்கிறது புரியுறதா? பல பேரை மதம் மாற்றி பலரும் இறந்து போவதற்கு காரணமாக இருந்து தெற்கே வரைக்கும் வந்து கோவில்களில் இருக்கிற சொத்தையெல்லாம் கொள்ளையடித்து பெருமாள்களெல்லாம், அது சிவன் கோவிலோ முருகன் கோவிலோ பெருமாள் கோவிலோ, அவரவர் கோயிலையே விட்டு வெளியே போய் பல ஆண்டுகள் மறைந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு புத்தகங்கள் பலவும் எரிக்கப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டு இத்தனையும் செய்த இடத்தில் கட்டியவர் யாரேனும் நான் இடித்து விட்டு கட்டினேன்னா எழுதி வைப்பார்? இந்த அளவுக்கு கூட புரியாமல் கட்டுரையாளர் எழுதுகிறாரா? அல்ல எது சொன்னாலும் விலை போகும் என்று நினைக்கிறார்களா? உண்மைதான், திரித்தெழுதப்பட்ட சரித்திரத்தை வெகுநாள் படித்து விட்டோம். இந்த மன்னர்களெல்லாம் நாட்டுக்கு நல்லதே செய்தார்கள், அவர்களால் இது கிடைத்தது அது கிடைத்தது என்று ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் கொண்டாடியே படித்து முடித்து விட்டோம். நம் பாரத மன்னர்கள் எப்ப எதிர்த்து போராடினார்களோ ஜெயித்தார்களோ அந்த வெற்றியெல்லாம் பற்றி படிக்காமலே விட்டுவிட்டோம். என்ன, சரித்திர புத்தகத்தில் அவை மறைந்து போய்விட்டன. அதில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அவர்கள் பாக்கியம் செய்யவில்லை போலும். யாரேனும் நான் தான் கொள்ளையடித்தேன்னு சொல்லுவார்களா? நான் தான் இடித்து கட்டினேன்னு சொல்லுவார்களா? அதனால் படிப்பவர்கள் எதையும் படிப்பார்கள், ஆனால் யார் எழுத வேண்டும்? நடுநிலையாளரான எழுத்தாளர்கள். லிபரல்ஸ்னு ஒரு வார்த்தை, சென்ட்ரிஸ்ட்னு ஒரு வார்த்தை, அப்படின்னா தாராள மனது படைத்தவர்கள். ஒரு சாராருக்கு எழுத மாட்டார்கள். அவர்கள் இந்துக்களாகவே இருந்தாலும் நடுநிலையாக எழுதுவார்கள் அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வைத்துள்ளனர். ஆனால் அந்த பேருக்கு தகுந்தாற்போலே நடக்க வேண்டுமே. ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து அகழ்வாராய்ச்சி செய்து ஆமாம் கீழே கோயில் இருந்தது அப்படிங்கிறதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாகிவிட்டது. அதன் பேரில் தான் இத்தனை வாத பிரதிவாதங்களும் நடைபெறுகின்றன. இப்படி உண்மை இருக்கும்போது இதை மொத்தமாக யாருக்கு தெரியாதுன்னு நினைத்தாரோ நேரே ஒரு சாட்சி இருக்கும்போது அந்த இடித்து கட்டின மன்னவர் அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? யார் ஏமாற்றப்படுகிறார்கள்? எனக்கு தெரிந்து அந்த ஏமாந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் யாரும் இதைப்போல கட்டுரைகளையோ இதைப்போல் பாடப்புத்தகங்களையோ கண்டு ஏமாறப்போவதில்லை. பெற்றோர்களே படித்துவிட்டுத்தான் தங்கள் குழந்தைகளுக்கு உரியதை உண்மையை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். நம் பாரதம் எவ்வளவு பெருமையோடு இருந்தது, பண்டைய பாரதமே எத்தனை பெருமையோடு இருந்தது என்பதை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். அது தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இனி இந்த எழுத்தாளர்களெல்லாம் உண்மையான நடுநிலையாளர்களாக எழுதினால் அப்பதான் இனிமே பத்திரிகையும் விற்பனையாகும். என இவ்வளவு நாளா இதெல்லாம் எழுதப்பட்டதும் பத்திரிகை விற்பனை ஆகணும்னுட்டு தான். இனிமேல் அப்படி எழுதினால் ஆகாது. உண்மையாகவே உண்மையை எழுத வேண்டும். யாரையும் ஒரு சாரார திருப்திப்படுத்த வேண்டும் எழுதினால் ஓ இவர்கள் நடுநிலையாளர்கள் என்று யாரும் ஏமாறப்போவதில்லை. உலகளாவிய அளவில் எல்லாம் தழுவிய மதத்தை ஏற்படுத்திய அதே அரசர்கள் அப்ப எதற்காக அயோத்தியில் வந்து தேவையில்லாமல் சனாதன தர்மிகளுடைய மனதை புண்படுத்தும் வகையில் புதியதாக கட்ட வேண்டும்? அதையே தவிர்த்திருக்கலாமே. அதெல்லாம் கேட்க இப்போது ஆளில்லை. நடந்தது நடந்தது, ஆனால் நடந்ததை திரித்து கூற வேண்டாம். எல்லாருக்கும் உண்மை தெரிகிறது. அப்படி பார்த்தால் அயோத்தியில் ராமன் பிறந்தார் என்பது ராமாயணத்தில் உள்ளது. அந்தைய கால கவிஞர்களிடத்திலிருந்து இன்றைய கவிஞன் வரை அதை பற்றி தாராளமாக எழுதியிருக்கிறார்கள். கல்வெட்டு இருக்கிறதா? ராமன் இங்கு பிறந்தார் என்று கல்வெட்டு இருக்கிறதான்னு கேட்டால் எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வெட்டை தேட முடியும்? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு கல்வெட்டு கிடைக்கும்? மேலும் கல்வெட்டுகளை எல்லாம் உடைத்து போட்டிருக்க மாட்டார்களா? அது மட்டும் கிடைக்குமா? இல்லை இல்லை, கீழே அகழ்ந்து பார்த்தால் கிடைக்கும். நாள் அதுதான் கல்லுக்கல்லாக கிடைத்திருக்கிறதே. கிடைத்ததை பற்றித்தான் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஏதோ 3-4 நாட்களுக்கு முன்னாக ஒரு பத்திரிகையில் படித்தேன். இதுவரை காம்பஸ் வடக்கு எது என்று காட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அது சரியான வடக்கை இவ்வளவு நாளும் காட்டவில்லையாம். சற்றே சில டிகிரிஸ் தள்ளி காட்டிக்கொண்டிருந்ததாம். இப்போது எதென்னான்னு கண்டுபிடித்து சரிப்படுத்தி விட்டார்கள். அதனால் உங்க காம்பஸ் எல்லாம் இனிமேதான் சரியான வடக்கு காட்டும். அப்ப இவ்வளவு நேரம் நான் வடக்குன்னு நம்பிக்கொண்டிருந்தது அதே காம்பஸ், அதே சயின்ஸ். அடியேன், அறிவியலுக்கு விரோதி அல்ல. என்ன புதிய டெக்னாலஜி வந்தாலும் அதை கண்டிப்பா உபயோகப்படுத்த வேணும் என்கிற விருப்பம் இருக்கும் அவன், அறிவியலை மதிக்கும் அவன், சந்தேகமே வேண்டாம். ஆனால் எதுவுமே 100% எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நிலமும் நீரும் காற்றும் நெருப்பும் நாம் படைத்ததல்ல, அது நம் வசத்தில் இருப்பதே அல்ல. அப்ப அதை வைத்துக் கொண்டுதானே அறிவியலில் எதையும் கண்டுபிடிக்க முடியும்? அவை எந்த ஒரு மாறுதலை கொண்டு வந்தாலும் அறிவியல் மாறிவிடும். கடலை கட்டுப்படுத்த நாம் ஆளா? ஹிமாலயத்தை நாம் கட்டுப்படுத்த முடியுமா? அறிவியலால் அதையும் கட்டுப்படுத்தி விடலாம்னு நினைக்கிறது தான் தப்பு என்கிற கொள்கை உடையவன் அடியேன். எதையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் சொல்ல வந்தேன், அறிவியல் மட்டும்தான் 100% உண்மை. இந்த கேட்பார் வாய்ப்பேச்சான புராணங்கள் இதிகாசங்களை எல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நடுநிலையாளர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் எழுதுவார்கள். ஏன், அந்த அறிவியல் அப்ப இவ்வளவு நாளும் எனக்கு வடக்கையே தப்பாக காட்டியிருக்கிறதே. அப்ப என்ன சொல்லலாம், இப்போதும் நான் அது தவறுன்னு சொல்ல வரவில்லை. கண்டிப்பா அந்த தவறு இருக்கும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அவ்வளவுதான் இயலும். அதை போல் 1000 ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் ஆனால் கல்வெட்டா கிடைக்கும்? நிச்சயம் கிடைக்காது, ஆனால் கவிதை கிடைக்கும். அன்று வால்மீகி எழுதினதிலிருந்து அடுத்து அடுத்து அடுத்து, ஏன் நம்ம சங்ககால புலவர்கள்லாம் எழுதி, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நாயன்மார்கள் காலத்திலெல்லாம் எழுதி, அதற்கப்புறம் புதுமை கவிஞர்கள் வரைக்கும் எல்லாரும் எழுதி, இதுவரைக்கும் அதே ராமன் அதே அயோத்தியோடு எழுதப்பட்டிருக்கிறார். தமிழ் தமிழ் என்கிறோம், கம்பராமாயணம் ஏற்கத்தக்கதுதானே? அந்த கம்பர் தானே அயோத்தி ராமன் என்று பாடுகிறார். அப்ப அவர் எதை கண்டு மயங்கி விட்டார்? அவருக்கு உண்மை தெரியாமல் போயிட்டா? அவர் தெய்வீக புலவர் இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ஏனோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று எழுதுவர்களும் கூடாது. அதை பத்திரிகைக்காரர்கள் அச்சு போட்டால் அவர்களும் யோசித்து செய்ய வேண்டும். இனிமேல் அப்படியெல்லாம் திருத்தி எழுத மாட்டோம், திருத்தி எழுதப்பட்டவைகளை பிரச்சுரிக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீரங்க விமானம், வடக்குக்கும் தெற்குக்கும் என்ன அழகான ஒற்றுமை தெரியுமா? நாம் ஏதோ திராவிடம் ஆரியம்னு சொல்லுகிறோம். வடக்கே ஆரியர்கள் பூமி, தெற்கே திராவிடர்கள் பூமி, தாராளமாக இருக்கட்டும். அது சம்ஸ்கிருதம், இது தமிழ். அது வடக்கு, இது தெற்கு. ஆரியர்கள் திராவிடர்கள் இருக்கட்டும். அந்த ரெண்டுத்துக்கு என்ன அழகான ஒற்றுமை! இன்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் இந்த விமானமும் பெருமாளும் அயோத்தியில் தான் இருந்தனர். அந்த ராமன் பரிசாக கொடுத்தார், விபீஷணன் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார். அப்பது வடக்கு தெற்கு ஒற்றுமை இல்லையா, அல்லது ஆரிய திராவிட ஒற்றுமை இல்லையா, வடமொழி தமிழ் மொழி ஒற்றுமை இல்லையா? அதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தால் அதை ஏன் கொண்டாட மாட்டேன் என்கிறோம்? இந்த ஒற்றுமைக்கெல்லாம் நாம் தான் முயல வேண்டுமா? அவர்கள் முயற்சித்திருக்க கூடாதா? ஒருங்கிணைந்த பாரதத்தை பற்றி அவர்கள் சிந்திக்காததையா நாம் சிந்தித்து விட போகிறோம்? எல்லாம் மக்களாகிய நாம் தான் இனி தெளிவுபட வேண்டும். நிரம்ப பலகாலம் தேவையற்றதை படித்து விட்டோம், திரித்து சொல்லப்பட்டதை படித்து விட்டோம். இனி அதிலெல்லாம் கண் வையாமல் எங்கோ யாதோ யாரோ எழுதுகிறார்கள், அதுவும் பல பலவென்று புரியாத சில வார்த்தைகளை போட்டு ஆங்கிலத்தில் எழுதிவிட்டால் உடனே அதை நம்பிவிடப் போகிறோமா? அப்படியெல்லாம் இல்லை, அதில் உண்மை இருக்க வேண்டும். இவ்வளவு காலமாக வந்திருக்கிற இதிகாச புராணங்களுக்கு விரோதமாக இருக்க முடியாது. இவர்கள் செய்ய முனைவது என்ன தெரியுமோ, இதை போல் புராணங்கள் எல்லாம் அனுபவத்துக்கு நன்றாக இருக்கும், ஆராய்ச்சிக்கு நன்றாக இருக்காது என்று எழுதலாம். எங்கு ஆராய்ச்சி? இதோ வடக்கு திசையை காட்டுகிறதுன்னு இப்பதானே சொன்னேன். காம்பஸ் வடதிசையை காட்டுகிறது என்றால் அது துருவமோ திசையோ வடதிசையை காட்டுகிறது என்னால் அப்படி காட்டவில்லை என்கிறார்களே. எத்தனையோ மாறிவிட்டது. உலகம் உற்பத்தியானதை பற்றி எப்படி பிறந்ததென்னே விஞ்ஞானிகளுக்குள்ளேயே நாலு கருத்துகள் நிலவுகின்றன. இது எல்லாம் நடைமுறையிலே இருக்கக்கூடியவைதான். அதனால் ஏதோ சயின்ஸ் என்றால் மட்டும் 100% கரெக்டாக இருக்கும், மற்றது எதுவாக இருந்தாலும் நம்பவே கூடாது என்றால் அப்படி செய்ய முடியாது. அப்படி காணவும் படவில்லை. அப்படியே வேணுமென்றாலும் அகழ்வாராய்ச்சி சொல்லிவிட்டது, அதை எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆக யார் இடித்தாரோ அவரே இடித்தேன்னு கூறுவரானால் சொல்லலாம், அது கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் நடந்திருக்கலாம், இந்த யுகத்தில் வாய்ப்பில்லை. ஆகவே நாம் நம் ராமனை அயோத்தியை புரிந்து கொள்வோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.